நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் சர்வதேச அளவில் முதல் முறையாக இன்று யோகா தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான செய்திகள், இந்தியாவில் நடைபெற்றுள்ள நிகழ்வுகள் குறித்த தகவல்கள்,
சாந்தி சத்பாவனா இஸ் உச்சாயோ கோ பிராப்த கர்னே கே லியே மானவ மன் கோ ட்ரெய்னிங் கர்னே கே லியே.
யோகா என்பது ஒரு கலை மற்றும் உடற்பயிற்சி என்பதற்கு அப்பாற்பட்டு பெரிய அளவிலான ஒரு மர்த்தக முன்னெடுப்பாக உருவாகி உள்ளதா என்பது குறித்த ஒரு பார்வை.
யாராவது பாட்டில் ஏதாவது வெறும் தண்ணியை கொடுத்து இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது அப்படின்னா கூட கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கதான் செய்யறாங்க. அப்படின்னு இருக்கும்போது எப்படி உடற்பயிற்சி செய்யறீங்க, ஒரு வாக்கிங் போறீங்க, இது ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்து இது பண்றதுனால உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க.
இலங்கையில் 20வது சட்ட திருத்தத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் சிறிய மற்றும் சிறுபான்மையை கட்சியினர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்துள்ள பேசியுள்ள தகவல்களும், இயேசுபிரானின் உடல் மீது போர்த்தப்பட்டுள்ளதாக கருதப்படும் துணியை போப் பார்த்து வணங்கியுள்ளது குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் முரளிதரன்.
பிரசல்ஸில் அவசர மாநாடு நடைபெறுவதற்கு ஒரு நாளே இருக்கும் நிலையில் கிரேக்கம் அதன் நிதி நெருக்கடியை கையாள்வது தொடர்பில் புதிய பிரேரணையை சமர்ப்பித்துள்ளதாக ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். செய்தியாளர் மாநாட்டில் பிரான்ஸ் அதிபருடன் கலந்து கொண்ட இத்தாலிய பிரதமர் வாய்ப்பிற்கான ஒரு கதவு பற்றி பேசினார். கிரேக்கம் தாம் சமர்ப்பித்த பிரேரணையை ஒரு நிச்சயமான தீர்வாக வர்ணித்துள்ளது. கிரேக்கம் ஈரோ நாணய அலகை பயன்படுத்தும் ஈரோ வலயத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டுமாயின் மாத கடைசியினுள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு 1.6 பில்லியன் டாலரை செலுத்த வேண்டும்.
ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் மாகாணத்தில் உள்ள முக்கியமான மாவட்டமான சர்தாராவை தாலிபான்கள் கைப்பற்றிக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாகாண தலைநகருக்கும் விமான நிலையத்திற்கும் அருகில் உள்ள இந்த நகரின் வழியாகத்தான் காபூலுக்கு செல்லும் சாலை போகிறது. எனவே வியூக முக்கியத்துவம் உள்ள இடமாக சர்தாரா கருதப்படுகிறது. அந்த பகுதியில் தாங்கள் பிடித்திருக்கும் காவல் நிலையத்தை சுற்றி தாலிபான்கள் சென்று கொண்டிருக்கும் படம் ஒன்றை தாலிபான் இணையதளம் வெளியிட்டுள்ளது. இந்த நகரையும் தாலிபான்கள் கையில் இருக்கும் பிற பகுதிகளையும் திரும்ப மீட்பதற்கான தாக்குதலை அரச படைகள் துவங்கியுள்ளன. பதஷான் மாகாணத்தில் உள்ள யும்கான் என்ற இடத்தை சமீபத்தில் தாலிபான்கள் கைப்பற்றினர். அந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றால் இனப்படுகொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சூடானின் அதிபர் ஒமர் அல் பசீரை கைது செய்ய தென்னாப்பிரிக்க அரசாங்கம் தவறியமை குறித்து முழு விசாரணையொன்றிற்கான அழைப்பை தென்னாப்பிரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சி விடுத்துள்ளது. கடந்த வாரம் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அங்கு வந்திருந்த பசீர் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேறக்கூடாது என விதிக்கப்பட்ட ஒரு நீதிமன்றத்தின் கட்டளையை கடைபிடிக்க மறுத்திருந்தார். அரசாங்கத்திற்கு சொந்தமான வளங்களை பயன்படுத்தி பசீர் நாட்டை விட்டு வெளியேற அரச தரப்பில் யார் எப்படி அனுமதி வழங்கியிருந்தனர் என்பது வெளியிடப்பட வேண்டுமென ஜனநாயக கூட்டணி கோரியுள்ளது. அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உதவ அரசு அதிகாரிகள் பரந்துபட்ட அளவில் ஒரு சதியில் ஈடுபட்டதாக அந்த எதிர்க்கட்சி கூறுகிறது.
இயேசுபிரான் மரணமடைந்த பின்னர் அவரது உடல் மீது பொருத்தப்பட்டதாக கருதப்படும் துணியினை பார்வையிட்டு அதனை வணங்கி போப் பிரான்சிஸ் மரியாதை செலுத்தியுள்ளார். இதற்காக வடக்கு இத்தாலியில் உள்ள டியூரின் தேவாலயத்திற்கு ஞாயிறன்று அவர் விஜயம் செய்தார். அந்த துணி இயேசு உயிரிழந்த பிறகு அவரது உடல் மீது பொருத்தப்பட்டதாக பல கிறிஸ்தவர்களால் கருதப்படும் நிலையில் அதனை நேரில் காண்பதற்காகவே போப் அங்கு பயணித்துள்ளார். டியூரின் நகரில் உள்ள தேவாலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த துணியை தரிசித்ததன் பின்னர் போப் பிரான்சிஸ் திருப்பலி பூசைகளுக்காக நகரின் மத்திய சதுக்கத்திற்கு சென்றார். வடக்கு இத்தாலிக்கு மத கடமைகளுக்கான தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட போப் பிரான்சிஸ் அங்கு சிறை கைதிகள், குடியேறிகள் மற்றும் நோயாளிகளையும் சந்திக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் உருவம் பதிந்துள்ளதாக கூறப்படும் இந்த துணியை பல லட்சக்கணக்கானவர்கள் பார்வையிட்டுள்ளனர். 2010 பின்னர் இந்த ஆண்டே முதல் முறையாக இது பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது.
சோமாலியாவைச் சேர்ந்த ஜிஹாதிய குழுவான அல் ஷபாப் அந்த நாட்டு தலைநகர் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில், அதாவது இன்று, அந்த நாட்டின் உளவுத்துறை தலைமையகம் அருகே தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகில் பெரிய துப்பாக்கிச் சண்டை நடக்கும் சத்தமும் கேட்டது. தாங்கள் தாக்குதலை தடுத்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்ஸ்டனில் 9 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆப்பிரிக்க அமெரிக்க தேவாலயம் ஞாயிற்றுக்கிழமையன்று வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது. 9 மணியளவில் நடக்கும் அந்த வழிபாட்டில் பலர் கலந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை முழுக்க தேவாலயம் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொல்லப்பட்ட 9 பேரை நினைவு கூறும் விதமான நிகழ்வுகள் அமெரிக்கா முழுவதும் நடக்கவிருக்கின்றன.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக, ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் முதல் முறையாக சர்வதேச அளவில் யோகா தினம் இன்று உலகின் பல நாடுகளில் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகின்றார் முரளிதரன்.
சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதிலும் இன்று முதன்முறையாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி பல நாடுகளிலும் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்கும் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய தலைநகர் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். 35,000 பள்ளி குழந்தைகள், அதிகாரிகள், வீரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி தலைநகர் தில்லியில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தில்லியின் ராஜ்பாத்தில் நடைபெற்ற இந்த யோகா நிகழ்ச்சிக்காக அந்த பாதை முழுவதும் பல வண்ணங்களில் யோகாசனம் செய்வதற்கான பாய்கள் விரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் கூடியிருப்பவர்களிடம் உரையாற்றுவார் என்று மட்டும்தான் முதலில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு அவரே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி,
ஜூன் 21 இன்று சர்வதேச அளவில் யோகாவை பெருமைப்படுத்தும் ஒரு தினமாக மட்டுமான நிகழ்வுகள் ஐநா அனுசரிப்பில் நடைபெறவில்லை. அமைதி, ஒருமைப்பாடு போன்ற உயர்ந்த தன்மைகளை அடைவதற்காக மனித மனங்களுக்கு பயிற்சி அளிக்கும் விதமாக ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதே யதார்த்தமானதாகும். அந்த வகையில் ஒரு புதுயுகம் ஆரம்பமாகிறது
என்று தெரிவித்தார். ராஜ்பாத்தில் நடைபெற்ற 35 நிமிட நிகழ்ச்சியில் 35,000 பேர் கலந்து கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரே இடத்தில் அதிகம் பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி என்ற கின்னஸ் சாதனையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சியாச்சின் மலை சிகரங்களிலும் நடுக்கடலிலும் கூட யோகா நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் பிற நகரங்களிலும் நடந்த யோகாசன நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். சென்னை ஒய்எம்சிஏ மைதானம், மெரினா கடற்கரை ஆகிய இடங்களிலும் பெரிய அளவில் யோகா பயிற்சி செய்யும் நிகழ்வுகள் நடைபெற்றன. சென்னையில் விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடர் கழக கட்சியின் தலைமை அலுவலகத்திலும் அக்கட்சி தொண்டர்கள் பங்கேற்கும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த்,
இன்னைக்கு நான் முதல்ல இந்த இதுக்கும் இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் யோகாசனம், யோகாவோ யோகாசனம். அதே மாதிரி யோகாவோட சேர்ந்து இது பிராணாயமும் இருக்கு, பூச்சி பூச்சி, இது ரெண்டும் நாங்கள் செய்கிறோம். அவன் இன்னைக்கு யோகா தினம், யோகா தினம்ங்கிறது இன்னைக்கு நாட்டில் வந்து இன்னைக்கு ஐநா சபையில் நம்ம நான் ஒத்துக்கிட்டாங்களா, அதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் இந்த இவன் நம்மளே கொண்டாடுறோம். அது என் கட்சிக்காரங்களாம் நல்ல சுபிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் இந்த யோகா சொல்லிக் கொடுக்குறேன்
என்று தெரிவித்தார். ஒற்றுமையையும் அமைதியையும் ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும் சில இஸ்லாமிய அமைப்புகள் யோகா என்பது இந்து மத சடங்கு என்று குறிப்பிட்டுள்ளன. ஆனால் அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். யோகா தின நிகழ்வுகளில் பங்கேற்பது கட்டாயமல்ல என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக உள்ள 193 நாடுகளில் ஏமனை தவிர்த்த 192 நாடுகள் இந்த யோகாசன தின அனுசரிப்பில் கலந்து கொண்டுள்ளன.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் முரளிதரன். இதனிடையே யோகா என்பது ஒரு கலை மற்றும் உடற்பயிற்சிக்கு அப்பாற்பட்டு உலக அளவில் பெரிய அளவிலான ஒரு வர்த்தக முன்னெடுப்பாக உருவாகி உள்ளது என்று பல்தரப்பில் கருத்துக்கள் வந்துள்ள சூழலில் அது எந்த அளவுக்கு உண்மை என்று பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் உலக அளவில் விற்கப்படும் பல விஷயங்களுக்கு வர்த்தக முகவராக இருக்கும் சென்னையிலிருந்து வேல்முருகன் அவர்களிடம் கேட்டேன்.
ஒரு மார்க்கெட்டர்னு எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் எப்படி என்னால பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ ஒரு மார்க்கெட்டரா இருக்கும் போது கூட என்னுடைய பிராண்ட வந்து யூஸ் பண்றதுக்கு, என்னோட பிராண்ட என்னுடைய கஸ்டமர்ஸ்ட சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னா நான் ஏன் இதை பயன்படுத்திக்க கூடாது? கமர்ஷியலைசேஷன் வியாபாரப்படுத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் தான். என்ன ஒரு சின்ன விஷயமே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அதுல வியாபாரத்தை நம்ம ஒரு பாவமா பாக்குறது இல்லை. என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு கன்சிடரேஷனுக்காக உங்ககிட்ட நான் ஒரு ஒரு பரிவர்த்தனை நடக்குது அவ்வளவுதான். அது வந்து சரியா சொல்றாங்களா இல்ல அதுல எதுவும் போலி இருக்கு அப்படிங்கறது தான் பிரச்சனையே தவிர, வியாபாரப்படுத்துறதுனால கூட ஒரு பெரிய தப்பு அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன்.
உலக அளவுல யோகா பயிற்சி அப்படிங்கிறது வர்த்தக மயப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த வாதம் வலுவடைந்து வருகின்ற சூழல்ல இது எந்த அளவுக்கு வர்த்தக மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுமா?
இது வந்து திடீர்னு ஏதோ இன்னைக்குதான் இந்த விஷயம் நடக்கிறதா இல்ல, கடந்த ஒரு 10 வருட காலமாகவே நீங்க பாத்தீங்கன்னா யோகாங்கிறது வேற வேற வகைகள்ல எல்லா இடத்துலயும் சொல்லி யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் யோகா, எக்ஸிகூட்டிவ் யோகான்னு ஏகப்பட்ட இது இருக்கு. விஷயமும் ஒண்ணுதான், ஆனா அது யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில வகையான பயிற்சிகளை மட்டும் சொல்லி அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுடைய இந்த ஒரு முயற்சியினால உலகளால ஒரே நாள் கொண்டாடுறதுனால இதுக்கான ஒரு அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கே தவிர, இனிமேல் தான் வந்து இதுக்கு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பெரிய சந்தை இது அப்படிங்கறத ஒரு மதிப்பீடே செய்ய முடியும். ஆனா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.
பில்லியன் கணக்கான டாலர்கள் அளவில் இந்த வர்த்தகம் இருக்குமாயின் அடிப்படை கேள்வி வந்து ஏன் இது விக்குது அல்லது எப்படி இது விற்கப்படுகிறது? இப்ப உங்களை போன்ற பிராண்ட் மேனேஜர்ஸ் எப்படி பாக்குறீங்க?
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்காவசி நம்மளுடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு வந்து ரொம்ப மிஷின் மாதிரி ஆயிட்டது தான் காரணம்னு சொல்ல முடியும். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து பாட்டில் ஏதாவது வெறும் தண்ணியை கொடுத்து இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது அப்படின்னா கூட கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கதான் செய்யறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு உடற்பயிற்சி செய்யறீங்க, ஒரு வாக்கிங் போறீங்க, இது ஒரு 1/2 hour எடுத்து இது பண்றதுனால உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டதுனாலையும் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் அதை ஏதாவது செஞ்சு நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனாலையும் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கு. இப்போ நான் என்னுடைய உடலை வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து உடற்பயிற்சியை ஒரு அங்கமா பாக்குறேன். அது இல்லாமல் என்னுடைய உணவு பழக்கங்களை கூட நான் பாக்குறேன்.
ஒரு பொருளோ அல்லது ஒரு சேவையோ அல்லது ஏதாவது ஒரு முறையோ கூடுதலாக வர்த்தக மயப்படுத்தப்படும் பொழுது அந்த பொருள் அல்லது சேவை அதனுடைய அடிப்படை குணாம்சங்கள் எல்லாமே மூலத்தன்மையிலிருந்து விலகி சென்று வர்த்தக சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படும் அப்படிங்கிறது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாதம். அப்படியான ஒரு சூழல் யோகாக்கு ஏற்படக்கூடுமா? கூடுதலாக வர்த்தக மயப்படுத்தப்படும் பொழுது யோகா வந்து அதனுடைய அடிப்படை இலக்கணங்கள்லேருந்து விலகி சென்று விடக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு அபாயம் இருக்கிறதா?
எனக்கு தெரிஞ்ச முறையில் பார்த்தீங்கன்னா யோகாங்கிறது வந்து ஏதோ நம்ம செய்யறது கிடையாது. அது ஒரு மிக மிக தூய்மையான ஒரிஜினல் யோகா அப்படின்னு சொன்னா அது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் யோகாபியாசம் சொல்லக்கூடிய அந்த எக்ஸசைஸ மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன அந்த யோகாங்கிற அந்த வார்த்தையே மறுபடியும் கொண்டு வரதுனால ஒரு மூலக்கூறுல இருந்து வந்தது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பேரை ஹெல்ப் பண்ணதே தவிர, இன்னைக்கு நம்ம பரவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே கூட செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யோகமே முதல் பரிந்துரைக்கப்பட்ட பதஞ்சலி யோகத்திலிருந்து எவ்வளவோ வித்தியாசப்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் பிரபலம் ஆக ஆக அந்த நடைமுறைக்கு ஏற்ப சில மாற்றங்கள் சில இடைச்செருகங்கள் நிச்சயமா வந்து சேரும். ஆனா எப்பயுமே வந்து இருந்துகிட்டு தான் இருப்பாங்க, அவங்க அதை பத்தி சில பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு தனி மனிதன் இன்னும் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் பண்றதுனால என்னோட உடல் பலமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அது செஞ்சுட்டு போறதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு நீங்க எந்த ஃபீல்டில் எடுத்து பார்த்துக்கிட்டேன்னாலும் காலம் போக போக காலத்திற்கு ஏற்றவாறு விஷயங்கள் மாறிக்கொண்டுதான் வந்திருக்கின்றன. அதனால அந்த மாதிரி மாறதான் செய்யுமே தவிர அதனால ஒன்னும் யோகா கடங்கப்பட்டு போயிடும் அப்படிங்கிறது நான் நினைக்கல.
பல பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பொருட்களின் விளம்பரங்களை கையாண்டுள்ள சென்னையைச் சேர்ந்த வேல்முருகன், உலக அளவில் இன்று யோகா தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் அது எவ்வாறு அனுசரிக்கப்பட்டது என்பது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஐநா மன்றத்தில் இந்திய அரசாங்கம் முன்வைத்த வேண்டுகோளை ஏற்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினமாகிய இன்றைய தினம் இலங்கையின் பல இடங்களிலும் யோகாசன பயிற்சியின் முக்கிய அம்சமாகிய சூரிய நமஸ்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம், கண்டி, கொழும்பு, ஹம்பாந்தோட்டை ஆகிய இடங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கனகராயன்குளம் மற்றும் திருகோணமலை நகர் ஆகிய இடங்களிலும் யோகா தினத்தையொட்டிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஒன்றாகிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இன்று காலை கண்கொள்ளா காட்சியாக இடம்பெற்ற யோகாவின் சூரிய நமஸ்கார நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் அமைச்சர் ராதாகிருஷ்ணனும் கலந்து கொண்டிருந்தனர். உடல் உள ஆரோக்கியம் மிகுந்த வாழ்க்கைக்கு அவசியமான யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய நிகழ்வுகள் இந்திய தூதரகம் அமைந்துள்ள நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அந்த தூதரக அதிகாரி ஒருவர் கூறினார். சமூக கலாச்சார விழுமியங்களை மேம்படுத்துவதற்காக செயற்பட்டு வருகின்ற ஓம் கிரியா யோகா ஆரண்யம் என்ற அமைப்பு தனது கிளை ஒன்றை பவுனியா கனகராயன் குளத்தில் இன்று திறந்து வைத்திருக்கின்றது. இந்த வைபவத்தில் சின்மயா மிஷன் சுவாமிகள் கலந்து கொண்டு யோகாசனத்தின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தார்.
5000 மேற்பட்ட வருடங்களாக நிலைத்திருக்கக்கூடிய இந்த யோக கலை, இந்த பாரம்பரியம், எங்களுடைய தர்மம், கலாச்சாரம் அனைத்துமே இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. 5 புலன்களையும் ஒருநிலைப்படுத்துதல், அதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துதல், அதன் மூலமாக நான் என்னுடன் இணைந்திருத்தல், நான் நானாகவே இருத்தல், இதுதான் யோகத்தினுடைய நிறைவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான கலை இன்றைய காலத்திலே எங்கள் உடல் நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது, மன உளைச்சல்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது, மாணவர்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி கல்வியிலே சித்தி அடைவதற்கும், தொழில் மற்றும் ஏனைய கர்மங்களிலே மன ஒருமைப்பாட்டின் மூலமாக வெற்றி பெறுவதற்கும் இந்த யோக கலை உதவி செய்து வருகிறது. தனி மனித அகமாற்றம், அதன் மூலமாக சமூக மறுமலர்ச்சி, இந்த நிலையிலே நாங்கள் செயற்படுவதற்கு எங்களுடைய யோகம், யோக கலை, ஆன்மீகம், தியானம் இவையெல்லாம் மிக அற்புதமாக உதவி புரிகின்றன. இதனுடைய புனிதத்துவத்தை உயர்ந்து கொள்ளுங்கள்
என்றார் சின்மயா மிஷன் சுவாமிகள். யுத்தத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு இழப்புகளுக்கும் உள்ளாகி மனவடுக்களை சுமந்துள்ள வடபகுதி மக்கள் மத்தியில் யோகாசன பயிற்சி முக்கியத்துவம் பெற்று வருவதாக வவுனியாவைச் சேர்ந்த மனவளக்கலை பேராசிரியரும் ஓய்வு நிலை ஆசிரியருமாகிய சிதம்பரப்பிள்ளை சந்திரன் அவர்கள் கூறுகின்றார்.
சிறப்பாக அதிக அளவில் பெண்கள் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதிகமான மன அழுத்தம் அவர்களுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவர்கள் அந்த பயிற்சி செய்த பிற்பாடு மற்றவர்களையும் தாங்கள் பெற்ற அனுபவத்தை சொல்லி கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இங்கே காளி கோயிலில் நாங்கள் இந்த பயிற்சி கொடுக்குறோம். நாங்கள் சாதாரணமாக பார்த்தா 8 பிள்ளையில இருந்து 80 வரையும் பெருகினோம். நோயாளர்கள் அதிகமாக வருகிறார்கள். இந்த டயபெட்டிக் ஒரு முழுமையான பிரச்சனை. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் இருக்கு, கிட்னியில் கல் இருக்குது, அப்படியான பிரச்சனை. பெண்களுக்கு அவர்களுடைய கருப்பையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள கணவர் வருகிறார்கள். வந்து இந்த பயிற்சி செய்து முடிந்த உடனே மிகப்பெரிய சந்தோஷமாக உடல்ல இருக்கின்ற உபாதைகள் தானாக விலகி இருப்பதை தாங்கள் அதை அனுபவிக்கிறவண்டு திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அது உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கு. வீட்டில் அமைதி இருக்கிறதை தாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். மனதில் எங்களுக்கு இப்போ கோபம் வருவதே இல்லை, டாக்டர்கிட்ட போற தேவையே இல்லை. நம்ம சொன்ன 16 இன்சுலினோட இருந்தது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறேன். இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறேன். டாக்டர்னால தீர்க்க முடியாத அந்த நோயை யோகா பயிற்சியினோடாக தாங்கள் குறைத்து கொண்டு பில்சை கூட பாவிப்பதை விட்டு விட்டார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்க அவர்கள் சொல்லுகின்ற போது
என்றார் மனவளக்கலை பேராசிரியராகிய சிதம்பரப்பிள்ளை சந்திரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் இனிவரும் காலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை குறித்து தீர்மானிப்பதற்காக அதை மாற்றி அமைக்கும் நோக்கில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள அரசியல் சாசனத்தின் 20 சட்ட திருத்தம் தொடர்ந்தும் பலவிதமான சிக்கல்கள் மற்றும் குழப்பங்களில் ஆழ்ந்துள்ளது என்பதை நேயர்கள் அண்மைய காலங்களில், அண்மைய சில நாட்களில் தமிழோசையில் கேட்டு வருகின்றீர்கள். சிறிய கட்சிகள், சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இச்சூழலில் இன்று சிறுபான்மை கட்சிகளும் சிறிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தங்களது கவலைகள் குறித்து விவாதித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிக்கின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற தேர்தல் முறை மாற்றத்துக்கு தமது கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி உடன்படாது என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கூறுகின்றார். கொழும்பில் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், JBP உட்பட சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது.
வர்த்தமான பிரகடனத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 20 திருத்தம் எந்த வகையில் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று கூறியிருக்கின்றோம். 2 கட்சிகளின் ஆட்சியை நாட்டிலே கொண்டு வந்து இன்று இருக்கக்கூடிய பல கட்சி ஆட்சி பெருமை ஜனநாயகத்தை முடிவு கொண்டு வரும் ஒரு மர்ம நோக்கம் இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். இந்த 2 கட்சி ஆட்சியை கொண்டு வருவது என்பது, பல கட்சி ஆட்சி முறை இல்லாமல் செய்வது என்பது, ஒழிப்பது என்பது முதலிலே சிறு மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் இருப்புக்கு ஒளை வைக்கும் ஒரு வேலையாக இருக்கின்றது. மறுபுறம் அது நாட்டு ஜனநாயகத்துக்கு பெரும் ஆபத்தை கொண்டு வரும் விஷயமாக இருக்கின்றது. இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்ற மசோதா கொண்டு வரும் பொழுது அதை தாங்கள் கட்சி எதிர்ப்பதாகவும், சிறு மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் எதிர்ப்புகளை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதாகவும், இந்த முறை மாற்றாமல் இன்றைய முறையிலே மசோதா கொண்டு வருமானால் அதை எதிர்ப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார்
என்றும் கூறினார் மனோ கணேசன். குறித்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியாக முன்பு அமைச்சரவையில் ஒப்புதல் புறப்பட்ட போது பிரதமர் உட்பட அவரது கட்சி அமைச்சர்களும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பிரதமரின் இந்த உறுதிமொழியும் உத்தரவாதமும் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று கருதுகின்றீர்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனிடம் கேட்டபோது,
நாங்கள் பிரதமர் உத்தரவாத உறுதிமொழியை நாம் கேட்டுக்கொண்டோம் என்ற அர்த்தம் அல்ல. அவர் எங்களுக்கு தன் உறுதிமொழியை அறிவித்திருக்கின்றோம், மக்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அதுதான் அமைச்சரவையிலே சம்பந்தமாக எங்களது சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களின் சார்பாக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களான ராவ் பக்கீம், திகாம்பரம் மற்றும் துஷார் பதூதீன் ஆகியோர் தங்களது பலத்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அவை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளையிலே ஐடிஎஸ் கட்சியும் கூட இந்த யோசனைக்கு அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது. ஆகவே பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலே தான் இந்த மசோதா அல்லது சட்டமூல யோசனை அமைச்சரவை விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையும் கூட புரியாத புதிராக தான் இருக்கிறது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக மைத்ரி பல சேர்ந்த ஜனாபதியா இருக்கலாம் அல்லது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், அவர்களின் நிலைப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் ஒட்டுமொத்தமான முறையை எதிர்க்க தயாராக இருக்கின்றோம். கடந்த வாரம் கூடி சிறு சிறு கட்சிகள் எடுத்த முடிவின்படி பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த முறையிலே அது வருமானம் அது இருப்பதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதே போல பாராளுமன்ற ஆர்டர் புக், அதாவது அந்த சட்ட வரிசை புத்தகத்திலே இந்த மசோதா இடம்பெறும் பொழுது அதிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் நீதிமன்றத்தை நாடலாம், நீதிமன்றத்தை நிச்சயமாக நாடுவோம். அது தவிர பாராளுமன்றத்துக்கு வெளியே கருத்தரங்குகளையும் எதிர்பாராட்டங்களையும் நடத்தி எங்கள் எதிர்ப்புகளை நடத்த காட்ட தயாராக இருக்கின்றோம். வெறுமனே தமிழ் முஸ்லீம் கட்சிகள் எதிர்ப்பாக மட்டுமல்லாமல் சிங்கள மக்களை பிரதிபலிக்கக்கூடிய சிறு கட்சிகள் எங்களுடைய இணைந்து கொண்டிருக்கின்றன. ஆக எங்கள் எதிர்ப்பாட்டம் நியாயம் பெறுகி வர தொடரும்
என்று அவர் பதிலளித்தார். அப்படியானால் சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றால் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளான குறிப்பாக சிறுபான்மை இன கட்சிகள் தமது ஆதரவை விலக்கிக் கொள்ளுமா என்று அவரிடம் கேட்டபோது,
ஒரு சில கட்சிகள் உண்மையிலே இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கின்றது, அதே போல மலையக மக்கள் மனித தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய கட்சிகள் இப்பொழுது நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கின்றோம். நாங்களும் அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருக்கின்றோம். அரசாங்கத்துக்கு வெளியே ஜேவிபியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கடந்த ஆட்சியை கொண்டு முடிவு கொண்டு வருவதிலே பாரிய பங்கை ஆற்றிருக்கின்றன, எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நாங்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஆட்சியை மாற்றினால் கடைசி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை வீட்டுக்கு அனுப்பும் செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள், சந்தேகம் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எதிர்க்கின்றோம். ஆகவே எங்களை எதிர்ப்பை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றோம். ஆகவே இதற்கு படிப்படியாக பல கட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் சொன்னது போல நாட்டு அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், சமூக தலைவர்கள் சந்திக்க நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே நடந்து நடக்கும் செயல்பாடுகள் எப்படி எதிராக வந்து கொண்டிருக்கின்றோ அதுக்கு எதிரான முறையில் நாங்களே எதிர்ப்பு நடவடிக்கைகள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு கட்டமாக நாங்கள் நிச்சயமாக அரசாங்க தொடர்பாக நிலைப்பாடு எடுக்க வேண்டியிருக்கும். எது எப்படி இருந்தாலும் கூட இவை எதுவுமே சரிவராவிட்டால் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பாராளுமன்றத்தை ஏற்படுத்த வேண்டும், தேர்தல் சந்திக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு நாங்கள் எடுத்திருக்கிறோம்
என்று இதற்கான பதிலில் குறிப்பிட்டார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன்.
நமது செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக தமிழகத்திலிருந்து செய்தி ஒன்று. உலக அளவில் மிகவும் பிரபலமான இசை திருவிழாக்களில் ஒன்றான ஆஸ்திரியா நாட்டின் சால்ஸ்பர்க் நகரில் நடைபெறும் இசை திருவிழாவிற்கு முதல் முறையாக தமிழகத்தைச் சேர்ந்த 3 கலைஞர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள். நாகஸ்வர கலைஞர் இஞ்சிக்குடி E.M. சுப்பிரமணியம், வீணை கலைஞர் ஜெயந்தி குமரேஷ் மற்றும் பரதநாட்டிய கலைஞர் அலர்மேல் வெள்ளி ஆகியோர் சால்ஸ்பர்க் இசை திருவிழாவில் தமது கலைகளை வெளிப்படுத்த உள்ளார்கள். முதல் முறையாக 3 பேர் அவ்வகையில் தமிழகத்திலிருந்து சால்ஸ்பர்க் விழாவுக்கு அழைக்கப்பட்டது குறித்து நாகஸ்வர வித்வான் இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்களிடம் பேசினார் முரளிதரன்.
தமிழ்நாட்டோட, தென்னிந்தியாவோட, இல்ல இந்தியாவோட ஒரு நல்ல தலைசிறந்த இசைக்கருவி இது அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரமாகவும் நினைக்கிறேன். மங்களம், எந்த ஒரு செயல் மங்களமான செயல்கள் செய்யும் போது முதல்ல நாசரம் இந்த வச்சுட்டு தான், நாசரம் வாசிக்க வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்தியா அங்கீகரிச்சது மாதிரி இப்ப உலகத்திலையும் இந்த உலக இசை விழாவில முன்னாடி ஒரு மங்கள வாத்தியத்தோட ஆரம்பிக்கிறாங்கும் போது இந்த நாசரத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைச்ச பெருமையா நினைக்கிறேன். அதுல என்ன கூப்பிட்டது வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பேராவே நினைக்கிறேன்.
இம்மாதிரியான ஒரு சர்வதேச இசை விழாவில் நாதஸ்வரம் வாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாதஸ்வர கலைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க?
முதல் செயலா இதை வச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இருந்தாலும் இதை உணர்ந்திருக்காங்க. இப்ப வெளிநாட்டுலயும்ங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். மங்கள இசைன்னு இப்படி சொல்லிதான் அங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நிச்சயமா. அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணும் போது எல்லாத்த பத்தியான ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மூலியமா இந்த நாதஸ்வரத்தை ஃபர்ஸ்ட் முதல் நிகழ்ச்சியாவே போட்டிருக்காங்க. போட்டு அந்த நம்மளுடைய கான்செப்ட அவங்க எடுத்திருக்காங்க இந்த உலக அளவுலங்கிறது எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவுடைய முன்னாடி இந்த மங்கள இசை இப்போ வாசிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்டை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னே நான் நினைக்கிறேன். அதை வந்து அதுலேயே ப்ரோக்ராம்லேயே போட்டாங்க. ஒரு 8 to 8 மட்டும் ஒரு கால் மணி நேரம் அந்த நாசரத்தை பற்றி இதில் விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து இதுக்காகவே பண்ணியிருக்காங்க. தனி நிகழ்ச்சி தான், அதுவும் முதல் நிகழ்ச்சி தான் இது.
சார், இந்த விழாவில் பங்கேற்பதன் மூலம் நம்முடைய ஒரு கலைக்கு ஒரு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக நம்ம கொள்ள முடியுமா சார்?
இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் உலக அளவில் எந்த ஊர்ல இசை விழா நடந்தாலும் நம்ம ஊர்லேருந்து நிச்சயமா ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முதல் முறையா இப்ப நம்மளுடைய நாதஸ்வரமும் அங்க பெரும் பங்கு பெறுதுங்கிறது பெருமைக்குரியது, ரொம்ப பெருமையான விஷயம் தான். அதாவது ஒரு கலாச்சார ரீதியான விழாக்கள் எல்லாம் நிறைய அழைச்சிருக்காங்க ஒரு ஒரு நாட்டிலையும். நம்மளுடைய கலாச்சார ரீதியில போகும்போதுலாம் நாதஸ்வரம் எடுத்து போயிருக்காங்க, வாசிச்சிருக்காங்க. ஆனா உலக அளவிலான இசை நிகழ்ச்சி, வெறும் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதுல எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்னு,
இப்போ சர்வதேச அளவில் இம்மாதிரியான ஒரு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பது அந்த கலைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக கொள்ள முடியும். ஆனால் இந்தியாவில் இந்த வாத்தியத்தின் நிலை எப்படி இருக்கிறது?
இந்தியாவில் இருக்க இப்போ இந்தியாவில் எல்லா கலைக்குமே, அதாவது கோயில் இருக்கிற வரலையும் இந்த நாசிரமும் இருக்கும் நிச்சயமா. அதனால நம்மளுடைய கோயில்கள் எல்லாம் என்னைக்கும் இருக்கிற வரலையும் இந்த இசைக்கருவியும் நிச்சயம் இருக்கும். நம்ம இப்பயும் நான் சொன்ன முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் வீட்டில் ஒரு குடி போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கூட வச்சுங்களேன், அதுக்கு கூட முதல்ல நாசரம் வச்சுட்டு தான் மற்றது பண்ணுவாங்க. பெரிய லெவலில் நடக்கிறதுலையும் இது கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால வரவேற்புலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கே பார்த்தாலும் இருக்கிற மாறி வருகிற இந்த உலகத்தில் தொழில் அதையெல்லாம் விட்டுட்டு படிப்பு அதே மாதிரி இதில் போகிறதுல குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும், இதோடைய புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது நல்ல ஒரு ஏற்றம் வரும்.
சால்ஸ்பர்க் இசை திருவிழாவில் பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நாகஸ்வர வித்வான் இஞ்சிக்குடி இஎம் சுப்பிரமணியம். அடுத்ததாக, இயேசுபிரானின் உடல் மீது போர்த்தப்பட்டதாக கருதப்படும் துணியை இன்று தரிசித்து வணங்கியுள்ளார் போப் பிரான்சிஸ். இது குறித்த கூடுதல் பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
காலத்தை இனம் காட்ட கிமு அல்லது கிபி என்று கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறோம் அல்லவா? கிறிஸ்துவின் காலத்தில் பாவிக்கப்பட்டதாக கிறிஸ்தவர்களால் நம்பப்படும் அரிய வகை துணி ஒன்று நூற்றாண்டுகளையும் கடந்து இன்றும் கிறிஸ்தவர்களால் பூஜிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரணமடைந்த பின்னர் இரத்தக்கரை படிந்த அவரது உடலை மூடிய துணி என நம்பப்படும் துணி நூற்றாண்டுகளை கடந்தும் மிகவும் பாதுகாப்பாக வடக்கு இத்தாலியின் டியூரின் தேவாலயத்தில் பேணப்பட்டு வருகிறது. 2010 பிறகு இப்போது முதன்முறையாக பொதுமக்களின் தரிசனத்திற்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த துணியை இலட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த துணியை சென்று தரிசித்தார். இயேசு கிறிஸ்துவின் புனித உடலை போற்றியதாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற அதேவேளை வேறு சிலர் இது இடைக்காலத்தில் தோன்றிய போலியானதொன்று எனவும் வாதிடுகின்றனர். எது எவ்வாறாயினும் அந்த துணியில் ஒரு மனிதனின் உருவம் பதிந்திருப்பது ஒரு மர்மமானதே. இயேசுபிரான் வாழ்ந்து பின்னர் மரணமடைந்ததன் சின்னமாகவே மில்லியன் கணக்கான யாத்ரீகர்களால் பார்க்கப்படும் இந்த துணியின் மீதான பக்தியை திருத்தந்தை போப்பின் இன்றைய விஜயம் எடுத்துரைக்கிறது என்று டியூரின் நகரின் பேராயர் அறிவித்துள்ளார். இந்த துணியின் பழமை குறித்து காலகாலமாக ஆய்வுகளில் அவ்வப்போது பலரும் ஈடுபட்டு வந்த நிலையில் 1978 சர்வதேச நிபுணர் குழு ஒன்றும் இதுபோன்ற ஆய்வில் ஈடுபட்டது என்றாலும் அந்த குழுவாலும் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட தாடி வைத்த ஆணி நிறுவம் குறித்த துணியில் எவ்வாறு பதிந்தது என்பது குறித்து எந்தவொரு தெளிவான விளக்கமும் கொடுக்க முடியாமலே போயிருந்தது. இந்த துணியின் பழமை தொடர்பில் அறிவியல் ரீதியாக 1989 மேற்கொள்ளப்பட்ட ரேடியோ கார்பன் டேட்டிங் பரிசோதனையில் 14 நீளமும் 4 அகலமுமான இந்த கைத்தறி துணி சுமார் 700 பழமையானது என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த அறிவியல் முடிவு குறித்து கிறிஸ்தவ தேவாலயம் எதுவும் அலட்டிக் கொள்ளவே இல்லை. எவ்வாறாயினும் இந்த துணியின் பழமை குறித்த விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு சாராரும் தமது கருத்துக்களை முன்வைத்தவாறே உள்ளனர். துணியின் தொன்மை குறித்து ஊகங்கள் அனைத்துமே ஒருபுறம் இருந்தாலும் துணியில் பதிந்துள்ள முள்முடி தரித்து இரத்தம் சிந்திய தாடி வைத்துக் கொண்டிருக்கும் ஆணின் உருவம் குறித்து ஆய்வில் ஈடுபட்ட அறிவியல் ஆய்வுகள் அந்த உருவத்தை வரைய நிறமிகளோ சாயங்களோ பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்கின்றனர். இது இந்த துணி இயேசு கிறிஸ்து மரணமடைந்த பின்னர் மூடப்பட்ட துணியல்ல, மத்திய காலத்தில் செய்யப்பட்ட போலியானதொன்றே என வாதிடுபவர்களது பேச்சை ஒரேயடியாக ஓரம் கட்டுவதாகவே அமைந்துள்ளது. ஆகமத்தத்தில் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை சின்னம் மீதான அறிவியலின் கேள்வி வெறும் கேள்வியாகவே மிஞ்சி கிடக்கிறது.
நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.